அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد وقال ربكم ادعوني إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم وآخرين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி அனீப். அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாவும் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரும் கிருபையினால் அருள் இறங்குகின்ற மாதங்களாக தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கிற ரஜபு, ஷாபான், ரமலான் போன்ற மாதங்கள் மனித சமூகத்தின் மீது அளப்பெரிய அளவற்ற நியமத்துகளையும் ரஹமத்துகளையும் கொண்டு வந்து சேர்க்கின்ற மாதங்களாக அமைந்திருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முக்கியத்துவப்படுத்துகின்ற விதத்தில்தான் ரஜபு துவங்குகின்ற காலத்திலே இருந்தே துவா செய்ய ஆரம்பிப்பார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹுக்கு மிக பிடித்தமான ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது துவா தான். மனிதர்கள் மீது அல்லாஹு தஆலா எத்தனையோ கடமைகளை ஏற்படுத்தியிருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகளுக்கு மத்தியில் இந்த துவா அவனுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. எல்லாத்திலையுமே இறைவனுக்கு பணிந்து நடக்குகிற, அவனுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற செயல்பாடுகள் இருந்த போதிலும் மனிதன் இருகரமே அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது அதிலே அந்த அடிமைத்தனம் என்பது ஆழமாக அதிலே அமைந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய பலகீனத்தை, தனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, இறைவா உன்னிடத்தில்தான் நான் கேட்கிறேன் என்று சொல்லி முழுமையாக அந்த எஜமானனுக்கு முன்னால் தன்னை முழு அடிமையாக காட்டிக்கொள்ளுகிற, தன்னை முழு அடிமையாக அல்லாஹ்விடத்திலே சரணடைய செய்கிற ஒரு காரியம்தான் துவா. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி தஆலா மின துவா. அல்லாஹ்விடத்திலே துவாவை விட ஒரு சங்கை மிக்கது, ஒரு சிறப்பான வணக்கம் எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். தொழுகிறோம், சுஜூதி செய்கிறோம், தொழுகையிலே நம்முடைய கவனங்கள் எல்லாம் பலவாறாக சிதறி போகின்றன. ரமலானுடைய காலத்திலும் நோன்பு வைத்திருக்கிறோம், ஆனால் அந்த நோன்புக்கு ஒவ்வாறு எத்தனையோ செயல்பாடுகள் ரமலானுடைய காலத்திலும் நோன்பு வைத்த நிலையிலும் நம்மிடத்திலே ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த துவாவில என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனம் ஒப்பி இறைவன் சன்னிதானத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம், அவனிடத்திலே நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு தன்னிலை மறந்து தனக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான சங்கடங்களையும் எல்லா விதமான கவலைகளையும் அவனிடத்திலே முறையிடுகிற ஒரு செயல், முழுக்க முழுக்க அவன் இறைவன் தான் என்பதனை முழுமையாக நம்பி அவன் தான் இந்த காரியங்களை தீர்க்க முடியும், இந்த பிரச்சனைகளை அவன் தான் தீர்த்து வைக்க முடியும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு கேட்கப்படுகிற காரணத்தினால் அது எல்லா வணக்கங்களை விட அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சிறப்பை பெறுகிறது. ஆனால் எந்த வழக்கம் அல்லாஹ் ரொம்ப சிறப்புப்படுத்தி சொல்லி இருக்கிறானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த வணக்கம் என்று எதை சொல்லி இருக்கிறார்களோ அதுதான் மிக பலகீனமாக இருக்கிறது. அடியார்களிடத்தில மற்ற வணக்கங்களுக்கு கொடுக்கப்படுகிற அளவுக்கு முக்கியத்துவம் மனிதர்களிடத்திலே இதற்கு தரப்படுவதில்லை. ஏதாவது சில சந்தர்ப்பங்களில் ஏதாயிலும் பல மாதங்களுக்கு பின்னால், பல வருடங்களுக்கு பின்னால் மனம் ரொம்ப சிரமப்படுகின்ற நேரத்திலே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் சரி ஏதாவது முறையிடுவோம் என்று வருகிறார்களே தவிர, அந்த நேரத்திலும் இறைவனத்திலே முறையிடாது வேறு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள். அது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். செல்லாலோசனைகள் சொல்லிக் காட்டுவார்கள், மல்லம் எஸ்ஆர்இல்லி, யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்க கேட்க அந்த உள்ளம் அல்லாஹ்வை நோக்கி முன்னோக்குகிற போது அல்லாஹ் இவன் தன்னுடைய அடிமை என்கின்ற கவனத்தோடு அவனுக்கு உதவி செய்வதிலே இறங்கி வருகிறான். ஹதீஸ்களிலே வருவது போல அவன் ஒரு எட்டு எடுத்து வைத்தால் அல்லாஹ் ஒரு முலம் அவனை நோக்கி வருகிறான். ஒரு முலம் அவன் வந்தால் ஒரு ஜான் அளவுக்கு அல்லாஹ் நெருங்கி வருகிறான், ஒரு ஜான் அளவுக்கு அல்லாஹ் நெருங்கி வருகிறான் என்றெல்லாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். இந்த அளவுக்கு மனிதன் தன்னை அல்லாஹ்விடத்திலே நெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு சாத்தியமான ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் எல்லா வணக்கங்களிலும் இபாதத்து தான், அதில் முக்கிய துவா தான் எல்லாம் முக்கியமானது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற ஒரு வசனம், வகால ரப்புக்கும் அது ஓனி அசஜபுலக்கும், அல்லாஹ்விடத்திலே உங்களது பிரச்சனைகளை சொல்லி அவனிடத்திலே முறையிடுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிப்பான், தீர்வை அல்லாஹ் தருவான். இறைவனிடத்திலே முறையிடுவதை விட்டும், அவனை வணங்குவதை விட்டும், தன்னுடைய அடிமைத்தனத்தை அவனிடத்திலே வெளிப்படுத்துவதை விட்டும் பெருமை அடிக்கிறார்களோ அதெல்லாம் என்ன அல்லாஹ் கேட்கிறது அப்படின்னு சொல்லி பெருமை நிலையிலே போகிறார்களோ அவர்களை அல்லாஹால நரகத்திலே நுழை வைப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த எண்ணத்தின் காரணமாக அவர்களை நான் நரகத்திலே இழுத்து போடுவேன் என்று சொல்கிறான். அல்லாஹால அடியாரிடத்திலிருந்து எவ்வளவு எதிர்பார்க்கிறான், எவ்வளவு விரும்புகிறான் என்பதை நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அத்துவாவு சிராஹுல் மூமின், துவா என்பது மூமினுடைய ஒரு ஆயுதம் என்று சொன்னார்கள். ஆயுதம் தற்காப்புக்காக வேண்டி வைத்திருக்கிற ஆயுதம் எப்படி தற்காப்புக்காக நம்ம உயிரை பாதுகாப்பதற்காக அதை பயன்படுகிறதோ அதுபோல துவா அது ஒரு ஆயுதம், நம்ம இடத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் துவாவால் முடிக்க முடியும். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் ஒன்றை ஒரு மனிதன் மீது கல்லாவாக ஏற்படுத்திவிட்ட ஒன்றை கூட தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் துவாவுக்கு மட்டுமே உண்டு. தர்மம் செய்கிற தர்மத்துக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது. நமக்கு ஏற்பட இருக்கின்ற ஒரு பலாயை, ஒரு முசீபத்தை தடுத்து நிறுத்துவதற்கும், ஒரு கெடுதியை தடுத்து நிறுத்துவதற்கும், ஒரு விதமான அகாலமான மரணங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒன்று துவா. கதிரை கூட மாற்றிவிடும், கலா கதிரை என்ற அந்த கதிரை கூட மாற்றிவிடும் அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் எப்பவுமே ஹயாத்தோடு இருப்பவன், மரணம் என்பது அவனுக்கு கிடையாது, சங்கை மிக்கவன். யஸ்தஹ்யி இதா ரஃபா ரஜுலு இலைஹி யதைஹி ஐ யர்துஹுமா சிஃபரன் ஹாலியதே ஹாலியைனி, ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்று இருகரமேந்தி தன்னுடைய பிரச்சனைகளை அவனிடத்திலே முன்வைக்கிற போது அந்த கரங்களை வெறும் கரங்களாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதனுக்கு மட்டுமல்ல வெட்கம், அல்லாஹ் வெட்கப்படுகிறான். என்னிடத்திலே வந்த பிறகு என்னிடத்திலே அவன் முறையிடுகிற நேரத்திலே அவனுக்கு எதுவுமே திருப்பி ஒரு ஒன்றை கொடுக்காமல் ஒரு வாசலுக்கு வந்து விட்டான். ஒரு தேவையை கருதி வெறுமனை அனுப்பினால் எப்படி இருக்கும், இறைவன் வாசலுக்கு வந்த பிறகு அவனுடைய கரங்களை வெறும் கரங்களாக திருப்பி அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன், அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் பிரார்த்தனையை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் தன்னந்தனியாக மனம் விட்டு அல்லாஹ்விடத்திலே பேசுகிற அந்த வார்த்தைகளும், கூட்டமாக கூட்டாக உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற பிரார்த்தனைகளும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ஒரு ஜமாத்தாக சேர்ந்து முஸ்லிம்கள் அத்தனை பேர்களும் ஒரு தொழுகையை ஒரு இபாதத்தை நிறைவேற்றி விட்டு இறைவா எங்களுக்கு இந்த காரியத்தை செய்து கொடு என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி மறுப்பான்? தனியாக கேட்கின்ற அந்த கரத்தை கூட திருப்பி அனுப்பாத இறைவன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற போது அல்லாஹ் எப்படி அதனை தட்டி விடுவான்? துஆவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுவும் ஒரு இபாதத். தொழுகைக்கு எப்படி நமக்கு நன்மை வழங்கப்படுகிறதோ அது போல ஒரு இபாதத்து தான் துஆவும். எவ்வளவு நேரம் கேட்கிறோமோ அவ்வளவு நேரத்துக்கு இபாதத்தினுடைய நன்மை அதற்கு வழங்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்ரஹிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஃபுத்திஹ லஹு மின்கும் பாபு துஆரி, யார் துஆவுடைய வாசலை திறக்கிறார்களோ. துஆவுக்கு என்று ஒரு வாசல் இருக்கிறது. துஆ செய்கிற போதுதான் அந்த வாசல் திறக்கும். வானத்திலே பலவிதமான வாசல்கள் உண்டு. மனிதனுடைய ரிசுக்கு இறங்குகின்ற வாசல்கள் உண்டு. மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற வாசல் உண்டு. மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு உயர்த்தப்படுகின்ற வாசல் உண்டு. அதுபோல துஆவுக்கும் ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலை யார் திறக்கிறார்களோ சாதி அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. அங்கு வந்து மலக்குமார்களோ மற்றவர்களோ அதை திறந்து வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி துஆ கேட்க வேண்டும் என்று உட்கார்ந்து இரு கரத்தை ஏந்துகிற போது அந்த வாசல் திறக்கப்படுகிறது. அப்படி யார் அந்த வாசலை திறக்கிறார்களோ, அபுவாபுர் ரஹ்மா, துஆவுடைய வாசலை திறந்தவருக்கு ரஹமத்துடைய வாசல் திறக்கப்பட்டு விடுகின்றன. துஆவுடைய வாசலை இவர் திறக்கிறார், அவருக்காக அல்லாஹ் ரஹமத்துடைய வாசலை திறந்து வைக்கிறார். அல்லாஹ்விடத்திலே கேட்பதிலே துஆ கேட்பதிலே மிக சிறந்தது எது என்று சொன்னால் ஆரோக்கியத்தை பற்றி கேட்பது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிற அந்த ஆரோக்கியத்திற்கு விலை கிடையாது, அதுக்கு விலை மதிப்பு இல்லை. ஆரோக்கியம் மற்றவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆரோக்கியம் எவ்வளவு உயர்வானது என்று. எனவே கேட்கக்கூடிய எல்லா துவாக்களிலும் மிகச் சிறந்தது உயர்வானது எது என்று சொன்னால் ஆரோக்கியத்தை கேட்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, துவாவின் மூலமாக எதையாவது ஒன்றை இறக்குவான் அல்லது வரவேண்டிய ஒன்றை தடுப்பான். துவா கேட்டுவிட்டால் உடனே அந்த துவா கபூலாகணும் என்று அவசியம் இல்லை. கேட்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்து விட வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. யாராருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவை எல்லாம் நிறைவேற்றுவான். யாராருக்கு என்ன தகுதியோ அந்த தகுதிக்கு தக்கவாறு கொடுப்பான். சிறுபிள்ளைத்தனமாக சிலர்கள் குழந்தைகள் கேட்பார்கள், ஜீரணமாகாத பொருளை வாங்கி கொடு என்று கேட்பார்கள். ஒரு தந்தை அப்படி வாங்கி கொடுத்து விட்டால் அது உடலுக்கு உபாதையை உண்டாக்கும். தந்தைக்கு தான் தெரியும் இந்த பொருள் அந்த குழந்தைக்கு அஜீரணத்தை ஏற்படுத்தும் என்பதாக, ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது. வாங்கி கொடுக்கின்ற தந்தை அதை தெரிந்து வாங்கி கொடுத்தால் நாம் என்ன சொல்லுவோம்? அதுபோலதான் அடியார்கள் குழந்தைகளை போன்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே எதை வேண்டுமானாலும் கேட்பார்கள். ஆனால் எதை கொடுத்தால் அவர்களுக்கு தகுமோ, எதை கொடுத்தால் அவர்களுக்கு அது பயன் தருமோ, அப்படிப்பட்டதை தான் அல்லாஹ் கொடுப்பான். அது அல்லாமல் கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டால் அவன் மனித வரை போய் விடுவான், தவறிழைத்து விடுவான். எனவேதான் அப்படி கொடுப்பதில்லை. ஆனால் அதற்காக அந்த துவா பயனற்று போவதில்லை. அந்த துவா பிற்படுத்தி வைக்கப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று அந்த துவாவின் காரணமாக இந்த உலகத்திலே அவன் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான், அல்லது ஏதாவது ஒரு தீங்கை தடுத்து வைப்பான், அல்லது அதுவும் இல்லை என்று சொன்னால் மறுமைக்காக வேண்டி அதை சேர்த்து வைப்பான். அடியால் மறுமையிலே கொண்டு போய் பார்க்க நிறுத்தப்படுகிற போது அவன் செய்த அமல்களை அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டப்படும். ஏராளமான நன்மைகள் ஒரு வரத்திலே சேர்ந்திருக்கும். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் கேட்பான், நான் இவ்வளவு அமல் செய்யவே இல்லையே, எங்கிருந்து வந்தது? அவனுக்கு பதில் சொல்லப்படும், நீ அமல் அதிகம் செய்யவில்லை ஆனால் துவா கேட்டிருக்கிறாய், அந்த துவாவினுடைய நன்மைகள் தான் இவ்வளவு குவிந்திருக்கிறது என்று சொல்லப்படும். அவன் சொல்லுவானா, வாழ்நாள் முழுக்க துவாவையே நான் செய்திருக்க கூடாதா என்று கேட்பானா, அந்த அளவுக்கு நன்மை அவனுக்கு மறுமையிலே சேர்க்கப்படும், பலனற்று போய்விடுவதே கிடையாது. எத்தனை நிமிடங்கள் எத்தனை வினாடிகள் நீங்கள் இதற்காக உட்காருகிறீர்களோ அத்தனை வினாடிகளும் நன்மைதான் அதற்கு சேர்க்கப்படுகின்றன. அதே நேரத்தில் செல்லல்லாஹு சொன்னார்கள், அபூ சாதிர் குதிரில் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் முஸ்லிமின் எதுவும் பிதாவத்தின் லேசம் என்ன ஐசுமன் வலா கத்தியாத்துன் கத்தியாத்து ரஹமே இல்லாத்தா உள்ளா. துவா கேட்கக்கூடிய மனிதர் பெரும் குற்றங்கள் இழைத்தவராக இருந்தால் முதல்ல அந்த குற்றத்திற்கான தௌபாவை செய்துவிட்டுத்தான் துவாவுக்கு வர வேண்டும். அது அல்லாமல் குற்ற செயலோடு குற்றத்திலே மூழ்கி கலந்து கொண்டே துவா கேட்டுக் கொண்டிருந்தால் அதற்கு பயன் இருக்காது. வட்டி வாங்குபவர் வட்டி வாங்குகின்ற தொழிலை விட்டுவிட்டு தௌபா செய்துவிட்டு துவாவுக்கு வர வேண்டும். அந்த தொழிலை செய்து கொண்டே யாழ்லா ஏன்னா அல்லா யாழ்லா என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு காரியத்தை தவறான காரியத்தை செய்கிறவர் அதிலிருந்து விடுபட்டு முதலில் அதற்கான பிரயாசத்தை தேடிவிட்ட பிறகு அல்லாஹ்விடத்திலே முன்னோக்க வேண்டும். அதுபோல வலா கத்தியா திராயின் எந்த ஒரு உறவுகளையும் துண்டிக்காதவராக இருக்க வேண்டும். உறவுகள் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சீரழிந்து போயிருக்கிறது. நாம வந்து அவரை துண்டிக்க கூடாது என்று நினைத்தாலும் கூட நம்மை துண்டித்து விட்டு போகிற சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக செல்லலாம் என்று சொன்னார்கள், அப்படி ஒரு நெருக்கடி இருக்குமானால் உங்களை அவர் உதாசீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தை கொண்டாவது உங்களது உறவை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், முறித்து விட வேண்டாம். உறவை முறித்த நிலையிலே கேட்கப்படுகின்ற துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எனவே இந்த இரண்டும் இல்லாமல் ஒரு மனிதர் துவா கேட்கிற போது இல்லா எனதா சலாசன் மூன்றில ஒன்றை அல்லாஹ் அவருக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை என்று சொல்லிவிட்டு நான் சொன்ன விஷயங்களை சொன்னார்கள். அல்லாஹ் அதை அவர் என்ன கேட்டாரோ அதை அவருக்கு கொடுப்பான். அல்லது வைமாயு ஆகிரா லகூபில் ஆகிரதி அல்லது மறுமைக்காக வேண்டி அந்த துவாவை அல்லாஹ் சேமிப்பிலே வைப்பான். அப்படியும் இல்லை என்று சொன்னால் வைமாயு எஸ்ரிபானுகும் என சூயும் சிலுகு அவருக்கு ஏற்பட இருக்கிற ஒரு கெடுதி அல்லாஹ் தஆலா அந்த துஆவின் மூலம் தடுத்து விடுவான். இந்த மூன்றிலே ஒன்று நடக்கும். நம்முடைய துஆ மட்டுமல்ல நபிமார்களுக்கும் அப்படித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களும் ஃபிரௌனுக்கு எதிராக துஆ கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வகாலத் தாவத்துக்குமா இரண்டு பேர்களும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள். கால உஜிபத் காவத்துக்குமா துவா சோதனது ஒருத்தர் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் துவா கேட்டார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டு பேர்களுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லுகிறான். ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது என்று சொன்னால் இப்ப அப்பாஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், 40 வருடங்கள் கழிந்த பிறகுதான் அது பலித்தது. அவங்க துவா செய்து 40 வருடங்கள் கழிந்த பிறகுதான் ஃபிரௌனுக்கு அறிவு ஏற்பட்டது. இங்க ஒரு செய்தி நமக்கு புரிகிறது, ஒருவர் துவா கேட்டு அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வதும் ரெண்டும் சமமானதுதான். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒருவர் துவா கேட்க அங்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் அதற்கு ஆமீன் என்று சொல்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் துவா ஓதியவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை வழங்கப்படும் குறைவில்லாமல். இவர் மணிக்கணக்கான நேரம் துவா செய்து கொண்டிருப்பார், இடையிடையே ஆமீன் சொல்லக்கூடியவருக்கும் ஓதுகின்றவருக்கும் உள்ள நன்மை குறைவில்லாமல் சமமாக வழங்கப்படும். இந்த ஆமீன் சொல்றதா இன்னைக்கு பிரச்சனை, அந்த மாதிரிலாம் மார்க்கத்தில் கிடையாது, சரியத்தில் கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கூட்டாக சேர்ந்து முஸ்லிம்கள் ஒன்றாக சேர்ந்து துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ரொம்ப அலர்ஜியாக இருக்கிறது. அந்த நேரம் வந்தவுடனே கடந்து போய்விடுவதுதான் அவர்களுக்கு உந்துதல் இருக்கிறதே தவிர அங்கு உட்காருவதற்கு அவர்களுக்கு உடல் ஒத்துழைப்பதில்லை. பாருங்க நிறைய பேர் துவா ஓதப்படாமல் தெரிஞ்சவுடனே மடமடமடனு தாண்டி எல்லா தன கழுத்தையும் தாண்டி போயிடுறது. அது ஒரு நோய். அது இஸ்லாம் சொல்லுகிறது, ஒருவர் துவா கேட்கிற போது அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைப்பட்டு சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா யாருக்குமே வழங்காத 3 சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அதில் ஒன்று, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்பது போல என்னுடைய உம்மத்தினர்கள் தொழுகையிலே சிறப்பு. எல்லா நபிமார்களும் தோண்டி இருக்கிறார்கள், அவர்களுடைய சமூகம் தோண்டி இருக்கிறது. நம்மை போன்ற இமாம் ஜமாத்தாக கூட்டாதர் என்று சொல்கிற அந்த வாய்ப்பு யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. மலக்குமார்கள் அல்லாவுக்கு முன்னால், அல்லாவுடைய அரசுக்கு முன்னால் எப்படி அணிவகுத்து நிற்பார்களோ அதுபோல என்னுடைய உம்மத்தினர்கள் ஐங்கால தொழுகையிலே இறைவனுக்கு முன்னால் அணிவகுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்னுடைய சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மலக்குமார்கள் பயன்படுத்திய வாசகம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வாசகம், அந்த சலாமை அல்லாஹ் எனக்கு வழங்கிவிட்டான். மூன்றாவதாக, மலக்குமார்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஆமீன், அதை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான். செல்லாளன் சொல்வார்கள், தொழுகையில இமாம் வலல்லாலின் என்று சொன்ன பிறகு ஆமீன் என்று சொல்லுகிற போது அந்த ஆமீனும் மலக்குமாருடைய ஆமீனும் இணைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய பேரரும் அந்த கூட்டத்தின் மீது இறங்குகிறது. அதனால நம்ம சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. அடிக்கடி நான் சொல்றதுதான், சத்தம் போட்டு ஆமீன்னு சொல்லக்கூடாது. இழுத்து ரொம்ப தூரம் மைல்கணக்கான தூரம் இழுத்தெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமீன் என்பது ஓரளவுக்கு தனது பக்கத்தே இருப்பவர்களுக்கு விளங்குகின்ற அளவுக்கு சொன்னால் போதுமானது, ரொம்ப சத்தம் கொடுக்க கூடாது. தொழுகையில அந்த ஒரு ஒழுக்கம், இந்த ஆமீன் சொல்லுகிற நிலையும் எனக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு இன்னொரு செய்தியை கூட சொன்னார்கள். எனக்கு முன்னால் நபிமார்களிலேயே மூசா அலி இஸ்லாம், ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களை தவிர்த்து வேறு யாருக்கும் இந்த ஆமீன் வழங்கப்படவில்லை. மூசா அலி இஸ்லாம் துவா கேட்டார்கள், ஹாரூன் அலி இஸ்லாம் ஆமீன் என்று சொன்னார்கள். இதை தவிர வேறு எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு நியமத்தை புறக்கணிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு மார்க்கத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய செயல் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கற்றுத்தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் உஹத் யுத்தம் நடைபெறுகிறது. சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நாளை யுத்தம் நடைபெறுகிறது, இருவரும் பேசிக் கொள்கிறார்கள், நம்ம ரெண்டு பேரும் துவா செய்யலாமா, நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சா அங்க போகலாமா இங்க போகலாமா, அந்த கடையில் அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமான்னு சிந்தனை வரும். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இரண்டு பேரும் நம்ம சொல்கிறார்கள், நம்ம கொஞ்சம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கலாமா. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் உட்கார்கிறார்கள், உட்கார்ந்துவிட்டு துவா கேட்கிறார்கள். சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நாளை நடைபெறுகிற யுத்தத்திலே நான் பலசாலியான ஒரு எதிரியை சந்திக்க வேண்டும், அவனிடத்திலே கடுமையாக போராட வேண்டும், இறுதியிலே நான் அவனை வென்று வெற்றியை நான் பெற வேண்டும். அதற்கு அப்துல்லா பின் ஜாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆமீன் என்று சொல்கிறார்கள். அதனை அடுத்து அப்துல்லா பின் ஜாஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், நாளை நடைபெறுகிற யுத்தத்திலே நான் ஒரு கடுமையான எதிரிடத்திலே மோத வேண்டும், நானா அவனா என்று அதாவது முடிவு செய்ய முடியாத அளவுக்கு செறிநிகரான பலசாலியான எதிரிடத்திலே நான் மோத வேண்டும், இறுதியிலே அவன் என்னை கொன்றுவிட வேண்டும். அவங்க கேட்கறதுவா, அவன் என்னை கொன்றுவிட வேண்டும், என்னை கொன்றுவிட்டு அதோடு அவன் விட்டுவிட்டு போய்விடக்கூடாது, என்னுடைய உறுப்புகளை துண்டு துண்டாக வெட்டிவிட வேண்டும், எனது காது எனது மூக்கு எனது கை விரல்கள் எல்லாத்தையும் அவன் வெட்டிவிட வேண்டும். அதற்கு பிறகு மறுமையிலே என்னை எழுப்பப்படுகிற போது இந்த உறுப்புகள் இல்லாத நிலையிலே நான் உன்னிடத்திலே வர வேண்டும், அப்போது நீ என்னை பார்த்து கேட்பாய், அப்துல்லா பின் ஜாஷே எங்கே உனக்கு தந்த உறுப்புகள் எங்கே என்று கேட்பாய், அப்போது நான் சொல்லுவேன், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக உனக்காவது போராடி அந்த போர்க்களத்திலே நான் இவைகளை இழந்து விட்டேன் என்று நான் உன்னிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதாக அவர்கள் துஆ கேட்கிறார்கள். சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆமீன் என்று சொல்கிறார்கள். இரண்டு பேருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாது நபி வக்காஸ் சொன்னது போல மிகப்பெரிய விரோதி இடத்திலே மோதி வெற்றி அடைந்து அவனை கொண்டு விடுகிறார்கள். அப்துல்லா பின் ஜாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு அவர்கள் எப்படி துவா கேட்டார்கள் அதுபோல அவருடைய காது மூக்குகள் எல்லாம் அறுக்கப்பட்ட நிலையிலே கிடந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மார்க்கத்திலே கூடாது என்று சொன்னால் நீ ஏன் போய் ஆமீன் சொன்னேன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் இந்த சமுதாயம் கேட்க வேண்டுமே தவிர அதெல்லாம் சுய சிந்தனையோடு மனோ இச்சையை பின்பற்றி மார்க்கத்தை கொண்டு போகக்கூடாது. அதுபோலத்தான் ஜெயிதமின் சாபித்திரா காரணத்திலே ஒருவர் வந்து ஒரு மசாயில் கேட்டார். மார்க்க சட்டம் ஜெயிதமின் சாபித்திரா பெரிய அறிவாளி, குரானை எழுதியவர், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஹி வருகிற போது ஜெயத் இப்னு அல்லாஹ் தஆலா அவர்களை தான் அழைப்பார்கள். அவர் தான் அந்த வஹி எழுதி கொள்வார். திருக்குறானுடைய ஞானமுடையவர். அவரிடத்தில் ஒருவர் வந்து ஒரு மசாயில் கேட்டார். ஜெயத் இப்னு சாபித் அல்லாஹ் சொன்னார்கள், இல்லை இது எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், நீங்க போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேளுங்கள் என்று சொன்னார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்நிய நாட்டைச் சேர்ந்தவர், ஊரைச் சேர்ந்தவர், மதீனாவாசி அல்ல. அவரிடத்தை கேளுங்கள் என்று சொன்ன போது இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியம். இப்ப செய்தி சாபித்துல்லா தாலா சொன்னார்கள், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு, நானும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும், அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை ஹதீஸில், மூன்று பேர்களுமாக நாங்கள் பள்ளிவாசலை உட்கார்ந்திருந்தோம். உட்கார்ந்திருந்த போது நாங்கள் சொன்னோம், எதுக்கு சும்மா உட்கார்ந்திருக்கிறோம், துவா செய்யலாமே என்று சொன்னோம். பள்ளிவாசலுக்கு வந்தா இந்த மாதிரி ஏதாவது செய்யணும், அதை விட்டு போட்டு வெட்டி வீண் பேச்சுகள் பேசிக் கொண்டிருக்க கூடாது. மூன்று பேர்களுமாக உட்கார்ந்தார்கள். மூன்று பேர்களும் மாறி மாறி துவா கேட்கிறார்கள். ஒருவர் கேட்கிற போது இரண்டு பேர்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். அது மாதிரி ஒருவர் கேட்டார், யாரா எனக்கு அதை கொடு இதை கொடு என்று என்னெல்லாம் அவர் மனதில் நினைத்தார எல்லாத்தையும் கேட்டார். ரெண்டு பேர்களும் ஆமீன் என்று சொன்னார்கள். ஜெயின சாபித்துலாத்தாலும் அவர்கள் துவா கேட்டார்கள். அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அதற்கு ரெண்டு பேர் ஆமீன் என்று கொண்டிருக்கிற போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். வந்த உடனே இவங்க வெட்கப்பட்டு என்ன செய்து விட்டார்கள் சொன்னா, துவா கேட்பதை நிறுத்தி விட்டார்கள். மூணு பேரும் பேசிதான் துவா கேட்டு இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனேயே அவர்கள் மீது இருக்கிற வெட்கத்தின் காரணத்தினால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் மீது வெட்கத்தின் காரணத்தினால் துவா கேட்டதை நிறுத்திட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதை தொடருங்கள் என்று சொன்னார்கள். அரசுல்லா நாங்கள் துவா கேட்டுக் கொண்டிருந்தோம், செய்யுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாலாவது மனிதராக அங்கே உட்கார்ந்து கொண்டார்கள். துவா கேட்கக்கூடிய துவாக்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே உட்கார்ந்து ஆமீன் என்று சொன்னார்கள். மூணு பேர், ரெண்டு பேர், ஒருத்தர் துவா போத மூணு பேர் ஆமீன் சொன்னாங்க. அதுல ஒண்ணு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துவா கேட்கிறார்கள். ரொம்ப ஷார்ட்டா கேட்டாங்க, விவரமாவெல்லாம் கேட்கல, நீண்ட நேரம்லாம் கேட்கல. யாரெல்லாம் எனக்கு முன்னால் என்னுடைய இரண்டு தோழர்களும் உன்னிடத்தில் என்னெல்லாம் கேட்டார்களோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடு, அதற்கு மேலாக மறதி இல்லாத ஞானத்தை கொடு, அதிகபட்சமா அது மட்டும்தான், வேற எல்லாம் நீ கேட்டிருக்கல. அவங்க என்ன கேட்டார்கள் அதை கூட எனக்கு கொடு, கூடுதலாக எனக்கு மறை அதாவது மறதி இல்லாத அறிவை கொடு, ஞானத்தை கொடு என்று கேட்டார்கள். உடனே இவங்க ரெண்டு பேரும் ஆமீன்னு சொன்னாங்க. துவா முடிந்த உடனேயே அந்த இரண்டு பேரும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ், அபூ ஹுரைராவுக்கு கேட்டது போல எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாதிரி மறதி இல்லாத ஞானம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சவுசி குலத்தைச் சேர்ந்த அந்த தோழர் உங்களை முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். யாரு ஃபர்ஸ்ட் கேட்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு தான் முதல், அதுக்கு அடுத்துதான் மற்றது. கேட்கிற போது ஆமீன் சொல்லலாமா வேண்டாமான்னு சொன்னா கிடைக்கவே செய்யாது, கொஞ்சம் சத்தமாக சொல்ல வேண்டாம். ஆமீன் தொழுகில மட்டும் அவ்வளவு தூக்குறது வானத்துக்கு கேட்கிற அளவுக்கு, துவா ஓதும் போது சத்தத்தையே பார்க்கறது இல்லை. யாருக்காக துவா செய்யறோம்? உங்களுக்காக தான் துவா செய்யறோம், உங்களுக்கு பெற்றோர்களுக்காக துவா செய்யறோம். அது மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர் முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன காரணத்தினால் அங்கே இரண்டு பேர்களும் மூன்று பேர்களும் ஆமீன் சொன்ன காரணத்தினால் அபூ ஹுரைராவுக்கு மறதி என்பதே ஏற்படவில்லை. பெருமானாரிடத்திலிருந்து என்னெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனையுமே ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள், மறதி என்பது ஏற்பட்டதே இல்லை. எனவே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நீ அபூ ஹுரைரா போய் இந்த மசாலா கேளு, ஏன்னா மறந்துட்டேன்னு சொன்னாங்க. அது மாதிரி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், கேட்பதற்கு ஆசைப்பட வேண்டும். இறைவனிடத்திலே கேட்கிற போது அதற்காக வேண்டி நம்முடைய மனதை ஒருமைப்படுத்த வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியாக போய்கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் ரொம்ப அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப இறக்கம் ஏற்பட்டு போயிடுச்சு. என்னை இவ்வளவு அழுது புலம்பி கேட்டுக்கொண்டிருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு மனதிலே நினைத்தார்கள், என்னிடத்துல மட்டும் அவருக்கு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குமானால், அவர் கேட்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்னிடத்தே இருக்குமானால் நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க மனசுல. அல்லாஹ் அவர்களுக்கு செய்தி அனுப்பினார், மூசாவே உங்களை விட நான் இரக்கம் இல்லாதவனா? அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கப்படுபவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த இரக்கமுடையவன் அல்லாஹ். என்ன அப்படி நினைச்சிட்டீங்க என்று சொல்லிவிட்டு, அந்த மனிதர் அழுகின்ற அந்த தோற்றம் மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிறது. அவரை துவா கேட்கிற போது என்னை நினைத்து அளவில்லை, துவா கேட்கவுமே என்று நினைத்து அளவில்லை, அப்படி ஆடு காணாமல் போய்விட்டது அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். அங்கே மனம் ஒன்றவில்லை. இதனால் நான் அவருக்கு எதுவும் செய்ய போவதில்லை என்று சொன்னார்கள். சொன்னான் அல்லாஹு தஆலா, அங்கே துவா கேட்கிற போது அந்த மனதை அல்லாஹுக்கு கொஞ்ச நேரம் அதை நிலை நிறுத்த வேண்டும். அதன் காரணமாகத்தானே நீங்க என்ன பாஷையில கேட்கறீங்களோ கேட்டுக்கிறீங்க, அரபியில தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. யாராருக்கு என்ன பாஷை தெரிகிறதோ அந்த பாஷையில கேளுங்கள். எல்லா பாஷையும் படைத்தான் அல்லாஹ்தான், அவனுக்கு விளங்காத ஒரு பாஷையும் கிடையாது. அது ஏன்னு சொன்னால் அந்த மனம் ஒன்றி அந்த நேரத்தில் கேட்கிற போது அல்லாஹ்விடத்தில் அது மதிப்புக்குரியதாக ஆகிறது. அது மட்டுமல்ல, நமக்கு மட்டும் கேட்டுட்டே இருக்க கூடாது, எல்லா மூமின்களுக்கும் கேட்க வேண்டும். சொர்க்கத்தை கேட்கிற போது எல்லா மூமின்களுக்கும் கேட்க வேண்டும். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற போது எல்லா மூமின்களுக்கும் கேட்க வேண்டும். விளைபொருட்கள் தேடுகிற போதும், பாவ மன்னிப்பை கேட்கிற போதும், யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னி என்று சொல்லி அதோடு விட்டு விடாமல் எல்லாத்துக்குமே கேட்க வேண்டும். அதுபோலத்தான் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார், தேடிக்கொண்டே இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், ரொம்ப நேரம் துவா செய்துட்டே இருக்கிறார். அப்ப இவங்க மனசுல நினைக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த அந்த மனுஷன் அவன் எவ்வளவு நேரம் துவா செய்யறான், அவன் ஏத்துக்க கூடாதா என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொன்னார், மூசா சரியான கஞ்சன் தெரியுமா என்று சொன்னான். கஞ்சப்பையாவ இவ்வளவு நேரம் கேட்கிறான, ஒரு வார்த்தை கூட மற்றவங்களை பத்தி அவனுக்கு சிந்தனையில வரவே இல்லை. இப்படிப்பட்ட பெரும் கஞ்சனுக்கு நான் எதுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் இடத்திலே சொன்னார்கள், உனக்கு மட்டும் கேட்டிருக்காதப்பா, அல்லாஹ் கோபப்படுறான், எல்லாத்துக்கும் சேர்த்து கேள்வி என்று சொன்ன பிறகுதான் அதிலிருந்து அவன் கேட்டான், அவன் கபூல் ஆனது, அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படி துவா கேட்கிற போது இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. எனவேதான் பள்ளிவாசலுக்கு வரணும், துவாவில் கலந்துக்கணும். அப்பப்போ சலாம் கொடுத்து இப்படி திரும்பி உட்கார வழி இல்லை, படபடபடன. இந்த ட்ரைனிங் தான் கல்யாண மண்டபத்திலையும், பள்ளிவாசல இருக்கிற ட்ரைனிங் தான் அங்கேயும். காலையிலிருந்தே போய் உட்கார்ந்து குத்பா ஓதி நிக்கா நடத்தி வச்சு எல்லாத்தையும் முடிச்ச பிறகு துவாவெல்லாம் முடிச்சு மாப்பிள்ளைக்கு முசாபா மட்டும்தான் பண்ற டைம், துவா ஓத 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 டைனிங் ஹால் நடந்து போயிடுது. துவா ஓதி முடிஞ்ச பிறகு அங்க போய் பார்த்தா ஒரு ஆளுக்கு முன்னாடி நாலு பேர் நிற்பாங்க. என்னன்னா துவா நமக்கு தேவையில்லை, அங்க என்னதான் தேவை, சாப்பாடு தான் தேவை. அது எவ்வளவு பெரிய மஜ்லிஸ், எவ்வளவு பெரிய நல்லவங்க இருப்பாங்க அங்க. செல்லாலோசனா 40 பேர் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்திருந்தாங்கன்னா அங்க ஒரு வலி இருப்பார், ஒரு நல்லடியார் இருப்பார். நம்மளோடு சேர்ந்து அவரும் துவாவுக்கு ஆமீன் சொல்லுகிற போது எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கிறதா இல்லையா? ஆனா அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்திருவோம், பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை எடுக்கிற ட்ரைனிங்க கல்யாண மண்டபத்தில் காட்டுறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகைக்கு வந்துட்டோம், சற்று நேரம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய கவலைகளை, துக்கங்களை அவனிடத்தில் பகிர்ந்து கொள்வதன் காரணமாக மனதிலே நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், மகிழ்ச்சி உண்டாகும். அவன் அல்லாத நீங்கள் யாரிடத்திலும் நிவாரணத்தை பெறவே முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நோயை கொடுப்பவனும் பிரச்சனைகளை கொடுப்பவனும் எல்லாமே அவன்தான், நிவாரணத்தையும் அவன் கையில் தான் வைத்திருக்கிறான். அவனை விட்டுவிட்டு நீங்கள் வேறு எங்கேயும் நிவாரணம் பெற முடியாது. எனவே அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வருகின்ற காலங்கள் துவா கபூலாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ள காலங்களாக அமைந்திருக்கின்றன. எனவே இந்த மாதிரி நாட்களில் அவைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு இம்மையிலும் அருமையிலும் நமக்கு மகத்தான வெற்றியை வழங்குவதற்கு அல்லாவிடத்திலே பிரார்த்திப்போம். துவா செய்பவர்களாகவும் துவாவுக்கு ஆமீன் சொல்கிறவர்களாகவும் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி கொள்வானாக. சுபஹானல்லாஹ், சுன்னத்துல்